السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، وبه نعتصم وبه نستعين، وعليه نتوكل وإليه نلتجئ في كل حين. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ولي الصالحين، وأشهد أن سيدنا ومولانا محمدا عبد الله ورسوله وصفيه وخليله رحمة للعالمين. اللهم صل وسلم وزد وبارك على حبيب القلوب وطبيبها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها، سيدنا وسندنا وحبيبنا وقرة أعيننا محمد خاتم النبيين، إمام الأنبياء وسيد المرسلين، وعلى آله الطيبين الطاهرين وصحبه الغر الميامين، وعلى كل من اقتفى أثره واهتدى بهديه واستنى بسنته ودعا بدعوته إلى يوم الدين. أما بعد، على بتار لالن نهرت عن بالن الله سبحانه وتعالى ويمدكا فورتقه الهنرين الله سبحانه وتعالى فرسل تمانوان இணைத்துணையற்றவன், வணங்கி வழிபடுவதற்கு தகுதியானவன் அல்லாஹு தஆலாவை தவிர வேறு யாரும் எதுவும் இல்லை என்று சாட்சி கூறுகிறேன். அல்லாஹுவின் இறுதி தூதர் எங்கள் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் குடும்பத்தவர்கள், தோழர்கள், அன்னாரின் வழியை பின்பற்றி ஒழுகக்கூடிய நன்மக்கள், அவர்களது வழிக்காக உழைக்கக்கூடிய அழைக்கக்கூடிய அனைத்து நல்லவர்கள் மீதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்றென்றும் சலாத்தும் சலாமும் சொல்லி அருள்வானாக. அன்புக்கினிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலாவை அஞ்சி வாழுமாறு ஆரம்பமாக எனக்கும் அடுத்து உங்களுக்கும் வசியத் செய்கிறேன். அல்லாஹுடைய முபாரக்கான இந்த வீட்டிலே அவனின் ஒரு இபாதத்திலே என்னை உங்களோடு ஒன்று சேர்த்து வைத்திருக்கக்கூடிய அல்லாஹு தஆலா மறுமையில் நம் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அவர்களின் உயர்ந்த சுவனபதியிலே நம் எல்லோரையும் ஒன்று சேர்த்து வைப்பானாக. அன்புக்கினிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, மரணித்த ஒருவரது சொத்துக்கள் செல்வங்களை கையாள்வது எங்கனம்? இன்று நாம் படிக்கப் போகின்ற பாடம் இதுதான். மரித்து போய்விட்ட ஒருவர், அவர் ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம், அவருடைய செல்வங்கள், அவருக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய செல்வங்கள், சொத்துக்கள், ஆதனங்கள், பணம், இவற்றையெல்லாம் அடுத்தவர் என்ன செய்து கொள்ள வேண்டும் என்பது பற்றிய பாடமாக இருக்கிறது. அன்புக்கினிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒருவர் வஃபாத்தாகிவிட்டால், அவர் ஏதும் சொத்துக்கள் செல்வங்களை விட்டு சென்றிருந்தால், அவருடைய மௌத்தை தொடர்ந்து, அவர் மூச்சடங்கியதை தொடர்ந்து 5 வேலைகள் அல்லது 5 கடமைகள் அந்த செல்வங்களிலே சம்பந்தப்பட்டு விடுகின்றன. அந்த 5 முறைப்படி நிறைவேற்றப்பட வேண்டியதும் முக்கியமானது. முதலாவது அவருடைய செல்வத்தோடு நேரடியாக சம்பந்தப்பட்ட கடமைகள். அவர் ஜகாத் கொடுக்க கடமைப்பட்ட சந்தர்ப்பத்தில் ஜகாத் கொடுக்காமல் இருந்திருந்தால் அந்த ஜகாத்தை அவர் சார்பாக நிறைவேற்றப்பட வேண்டும். அவர் எவரிடமாவது ஒரு பொருளை வாங்கி அதற்குரிய கிரயத்தை கொடுக்காதிருந்திருந்தால் அந்த கிரயத்தை செலுத்த வேண்டும், அல்லது அந்த பொருளை விற்றவருக்கு திருப்பி கொடுத்தாக வேண்டும். இதையெல்லாம் அவருடைய செல்வத்தோடு நேரடியாக சம்பந்தப்படுபவை. எவரிடமாவது அவர் கடன் எடுத்து அந்த கடனுக்கு அடமானம் எதுவும் வைத்திருந்தால், அந்த அடகு பொருள் அவருடைய செல்வத்திலிருந்து எதுவோ அது வேறாக ஆக்கப்பட வேண்டும். இதுவெல்லாம் அவருடைய செல்வங்கள் சொத்துக்களோடு நேரடியாக சம்பந்தப்படுபவை. இரண்டாவது, அவருடைய சொத்திலிருந்து செய்ய வேண்டியது அவருடைய ஈமைச்சடங்குகளை நிறைவேற்றுவதாகும். அவரை குளிப்பாட்டி கபனித்து தொழுவித்து கொண்டு போய் அடக்குவதற்கு வரைக்கும் இடைப்பட்ட அத்தனை விடயங்களிலும் நாம் ஈடுபடுகிற போது அவற்றில் ஏற்படுகிற செலவுகளுக்கு அவர் விட்டு சென்ற செல்வங்களிலிருந்து செலவழிக்க வேண்டும். மூன்றாவது, அவரின் பொறுப்பில் உள்ள கடன்கள் இருக்கும். இது மூன்றாவது அம்சம். மூன்றாவது, அவரது பொறுப்பில் உள்ளவை அது கடனாக இருக்கும். ஒரு மனிதரிடம் அவர் பெற்ற கடனாக இருக்கும், ஒரு நிறுவனத்திடம் இருந்து அவர் பெற்ற கடனாக இருக்கும். அதே போல நேர்ச்சைகள் செய்திருந்தால் அந்த நேர்ச்சைகள் அவருடைய கடன்களாக அமைந்து விடுகின்றன. இவ்வாறு பல வந்து சேருகின்றன. நாலாவது, இந்த மூன்றும் போக எஞ்சி இருக்கக்கூடியவற்றில் வசியத் வந்து சேரும். அவர் யாருக்காவது உயில் எழுதி வைத்திருந்தால், வசியத் சொல்லியிருந்தால், அவருடைய சொத்துக்களில் இவ்வளவும் போனது போக மிஞ்சி இருப்பவற்றில் மூன்றில் ஒரு பகுதிக்கு அதற்கு கீழே உள்ளவற்றுக்கு அவருடைய வசியத்தை நிறைவேற்ற வேண்டும். இது போக ஐந்தாவது தான், அவருடைய செல்வங்களில் எஞ்சி இருப்பதை வாரிசுக்காரர்கள் அனந்தரமாக கொள்வார்கள். அன்புக்கினிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொன்றாக விளக்கமாக படிக்க முயற்சி செய்வோம். இது ஒரு முக்கியமான விவகாரம். நாம் எல்லாம் எப்பொழுதும் மையத்துகளை சந்திக்கிறோம். நமது குடும்பங்களுக்குள், நமது உறவுகளுக்குள் மரணங்கள் சம்பவிக்கின்றன. நாம் சம்பந்தப்பட்ட எத்தனையோ நபர்கள், உறவுகள் வைத்துக் கொண்ட எத்தனையோ நபர்கள், கொடுக்கல் வாங்கல் உறவுகள் வைத்துக் கொண்ட எத்தனையோ நபர்கள் நம்மோடு ஒன்றாக இருந்து உறவுகள் வைத்த நிலையிலே அவர்கள் மரித்து போகிறார்கள். இவர்களுடைய செல்வங்களும் சொத்துக்களும் என்ன வகையில் கையாளப்பட வேண்டும் என்பதெல்லாம் நமக்கு மிக முக்கியமாக ஆகி போய்விடுகின்றன. நமக்கு தெரிந்ததெல்லாம் அல்லது நாம் செய்து கொள்வதெல்லாம் அவரை அடக்குவதற்கு முன், தொழுவிப்பதற்கு முன் வைத்துக் கொண்டு, இவருக்கு ஏதும் இவருக்கு இவர் எவருக்காவது கடன் தர வேண்டியிருந்தால் அவர் அப்படியான நபர், நம்மோடு தொடர்பு கொள்ளோம் என்று அவரது பிள்ளைகள் வந்து பேசுவார்கள். அல்லது தொழுகை நடத்துகிற இமாம் அவரது பிள்ளைகளை தொடர்பு கொள்ளுங்கள் என்று சொல்வார். இவ்வளவுதான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு பெரிய பாடம் சகோதரர்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே. ஒருவர் மரணித்து போய்விட்டால் நான் ஏழவே சொன்னது போன்று முதலாவதாக பார்க்க வேண்டியது அவருடைய செல்வத்தில் நேரடியாக சம்பந்தப்படக்கூடியது ஜக்காத். அவர் எத்தனை பொருட்களுக்கு, எந்தெந்த பொருட்களுக்கு ஜக்காத்தை நிறைவேற்ற தவறியிருக்கிறார் என்பதை பார்க்க வேண்டும். அடுத்தவருக்கு இவர் கடன் கொடுக்க வேண்டியிருக்கிறது, அடுத்தவர் இவருக்கு கடன் தர வேண்டி இருப்பதை பார்ப்பதெல்லாம் ஒரு பக்கம் வைத்துவிட்டு முதலாவது நாம் செய்ய வேண்டியது அவருடைய ஜக்காத்து நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா அல்லது இல்லையா. இது அவருடைய பிள்ளைகளுக்கு தெரியும், அவருடைய சகோதரர்களுக்கு தெரியும், அவர் ஒரு ஆணாக இருந்தால் மனைவிக்கு தெரிந்திருக்கும், மனைவியாக இருந்தால் ஒரு பெண்ணாக இருந்தால் கணவனுக்கு தெரிந்திருக்கும், பிள்ளைகள் விவகாரம் பெற்றோர்களுக்கு தெரிந்திருக்கும். இதை சரிவர தெரிந்து அதனை நிறைவேற்றியாக வேண்டும். ஜகாத் அல்லாஹ்வுக்கு கொடுக்க வேண்டிய கடன். ஃபதைனுல்லாஹி அஸ்ஸ வஜல்ல அஹக்கு அய்யு குபா என்று பகந்தார்கள் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வுக்கு செலுத்த வேண்டிய கடன் நிறைவேற்றப்படக்கூடியதில் மிகவும் அருகதையானது, தகைமை மிக்கது என்பது இதன் அர்த்தமாக இருக்கிறது. நாம் பல வகையான கடன்களை ஒரு மையத்தின் சொத்துக்களிலே பார்க்கலாம். அதற்கு கொடுக்க வேண்டியிருக்கிறது, இதற்கு கொடுக்க வேண்டியிருக்கிறது என்று இருந்த போதிலும் அல்லாஹ்வுக்கு கொடுக்க வேண்டிய கடன்கள் அவற்றிலும் மிகவும் முக்கியமானதும் முதன்மைப்படுத்தப்படக்கூடியதுமான கடன், அவர் வாழும் காலத்திலே கொடுத்திருக்க வேண்டிய கடன்களில் மிக முக்கியமான கடன் ஆகிய அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுத்திருக்க வேண்டிய ஜகாத் கடனை அவர் நிறைவேற்ற தவறியிருக்கிறாரா அல்லது சரியாக செய்திருக்கிறாரா? தவறி இருந்தால் அந்த சொத்துக்களில் இருந்து தான் முதலாவது அவற்றை நிறைவேற்ற வேண்டும். அதுபோல சகோதரர்களே, ஏதோ ஒருவரோடு கொடுக்கல் வாங்கலில் ஈடுபட்டு ஒரு பொருளை வாங்கியிருக்கிறார், கிரயத்தை கொடுத்து முடிக்கவில்லை, அந்த கடன் அவர் சார்பாக நிறைவேற்றப்பட வேண்டும். அவருடைய சொத்துக்களில் இருந்து முதலாவது அது நிறைவேற்றப்பட வேண்டும். இதற்கு பிறகுதான் அவருடைய ஈமக்கிரியைகளுக்கான செலவுகள் வருகின்றன. அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு ஆணும் பருவ வயதை அடைந்திருக்கக்கூடிய சித்த சுவாதீனத்தோடு இருக்கும் நிலையிலே வஃபாத்தாகிற ஒவ்வொரு ஆணும் அவரவருடைய அடக்க செலவுகள், அவரை குளிப்பாட்டி கவனித்து தொழுவித்து அடக்கும் வரையிலாக இருக்கக்கூடிய அத்தனை செலவுகளுக்கும் அவரவரே பொறுப்பு என்பதை நினைவில் கொள்வோம். நாம் மரணித்து போய்விட்டோம், மரணித்ததை தொடர்ந்து எனது ஜனாசா நல்லடக்கத்துக்கும் எனது ஜனாசா குளிப்பாட்டலுக்கும் எனது ஜனாசாவை சுமந்து செல்வதற்கும் எனது ஜனாசாவை கபனிடுவதற்கும் வேறு எவரோ பொறுப்பு என்பது அல்ல சகோதரர்களே. எனது ஜனாசாவின் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு நல்லடக்கம் செய்வதற்கும் அதற்கு முன்னுள்ளவற்றுக்கும் நாம் என்னென்ன சல்லி தேவைப்படுமோ, பணம் தேவைப்படுமோ, செலவுகள் இருக்குமோ அவற்றையும் நான் மூத்தாகுவதற்கு முன் என்னுடைய ஏற்பாட்டோடு இருக்க வேண்டும் என்பதை மறந்துவிடலாகாது. அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குளிப்பாட்டுவதற்கு நீர் தேவை, நீர் பெறுவதற்கு பணம் தேவை என்றிருந்தால் அதற்கான பணம், குளிப்பாட்டுவதற்குரிய ஏற்பாடுகளுக்கு பணம் தேவை என்றிருந்தால் அதற்கான பணம். சில நாடுகளிலே, நமது ஊர்களிலே அந்த ஏற்பாடுகள் பணத்தோடு சம்பந்தப்படுவதில்லை. சில நாடுகளிலே குளிப்பாற்றுவதற்குரிய இடத்துக்கு கொண்டு போக வேண்டும், அங்கே அதற்கென ஒரு கட்டணம் செலுத்தப்பட வேண்டும். அது இன்றும் நடைமுறையிலே இருக்கிறது பல நாடுகளிலே. அந்த பணம், அந்த கூலி, அந்த செலவுகள் அதில் சம்பந்தப்படுகின்றன. அதுபோல கபன் துணி, கபனிடுதல் எல்லாவற்றோடும் சம்பந்தப்பட்ட செலவுகள். ஜனாசாவை குளிப்பாற்றியதற்கு பிறகு, கபனித்ததற்கு பிறகு கொண்டு போய் அடக்குவதற்கு நாம் தூர இடங்களுக்கு கொண்டு போய் அடக்க வேண்டும் என்றிருந்தால் அதனை சுமந்து செல்வதற்குரிய வாகனத்துக்கான கூலி அல்லது ஆட்களை போட்டுத்தான் சுமந்து செல்ல வேண்டும் என்றிருந்தால் அவர்கள் சுமப்பதற்கு கூலி கேட்டால் அந்த கூலி சகோதரர்களை அடக்கும் நேரத்திலே இன்று சில நாடுகளிலே இருக்கின்றன. அந்த நிலத்தையும் 6 அடி நிலத்தையும் வாங்கித்தான், பணம் கொடுத்து வாங்கித்தான் அடக்க வேண்டும். அந்த செலவு உட்பட இந்த செலவினத்தை எல்லாம் பொறுப்பு வேற எவரும் சுமக்க முடியாது. மோத்தாகி இருப்பவர் தான் சுமந்து கொண்ட நிலையில் மோத்தாகி இருக்க வேண்டும். அன்புக்கினிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிலர் அவர்கள் மோத்தானால் அவர்களுடைய நல்லடக்கத்துக்கான ஈமைக்கிரியைகளுக்கான செலவுகள் அடுத்தவருடைய பொறுப்பிலே இருக்கும். ஒரு பெண் மறித்து போய்விட்டால் அந்த பெண்ணுடைய ஜனாசாவை நல்ல ஈமைக்கிரியைகளுக்கு சம்பந்தப்பட்ட செலவுகளை எல்லாம் அந்த பெண்ணின் கணவர் பொறுப்பேற்க வேண்டும். உயிர் வாழும் காலத்திலே தாபரிப்பு எப்படி கணவர் மீது கடமையோ அதுபோல அந்த பெண் மரணித்ததை தொடர்ந்து அந்த பெண்ணின் ஈமக்கிரியைகளுக்கு தேவையான அத்தனையையும் பொறுப்பேற்பது, சுமந்து கொள்வது அந்த பெண்ணின் கணவனுடைய பொறுப்பாக இருக்கிறது. அதுபோல பெற்றோர்களாக இருந்தால் பிள்ளைகளின் பொறுப்பு, பிள்ளைகளாக இருந்தால் பெற்றோரின் பொறுப்பாக இருக்கும். அது தவிர ஒவ்வொருவரும் பருவம் அடைந்த நிலையிலே, சித்த சுவாதீனம் உள்ள நிலையிலே ஒரு ஆண் வபாத்தாகிறான் என்றால் அவன் காலம் சென்றதை தொடர்ந்து அவனுடைய ஈமக்கிரியைகளுக்கு தேவையான அத்தனை செலவுகளும் அவனுடைய பொறுப்பில் தான் இருக்கும். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவனிடத்திலே பணம் இல்லை, சொத்துக்களும் இல்லை, அவன் போனதும் அவனிடத்திலே ஒன்றும் இல்லாமல் நிலையிலேயே போயிருக்கிறான் என்றால் இந்த காலமான மனிதனுக்குரிய ஜனாசா ஈமைக்கிரியைகளுக்கான செலவுகள் பைத்துல் மாலுக்குரியதாக ஆகி போகும். இஸ்லாமிய அரசாங்கம் இல்லை, பைத்துல் மால் இல்லை என்றால் முஸ்லிம் சமூகத்தின் பொது கடமையாக ஆகி போகும். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒருவர் மரணித்து போய்விட்டார், அவருடைய செலவினங்களை பொறுப்பேற்கக்கூடிய ஒருவர் இல்லாத நிலையில், அவருடைய செலவினத்துக்கு அவர் எதுவும் விட்டுவிடாத நிலையில் மரணித்து போய்விட்டால் இந்த சட்டம் செல்லுபடியாகும். பைத்துல் மால் அவருடைய ஜனாசாவை பொறுப்பேற்க வேண்டும். இல்லை என்றால் பைத்துல் மால் இல்லாத சமயத்திலே முஸ்லிம் மக்களின் பொது கடமையாக ஆகி போகும். அன்புக்கினிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மூன்றாவது, ஒரு மனிதன் மரித்ததை தொடர்ந்து அவன் சொத்துக்களில் செல்வங்களில் சம்பந்தப்படுகிற அம்சம் அவனுடைய பொறுப்போடு உள்ளவைகள். அது கடனாக இருக்கும், அவன் நேர்ச்சி வைத்திருந்தால் நதிராக இருக்கும். ஒரு மனிதன் நேர்ச்சி வைத்திருக்கிறான், எனது இன்ன காரியம் நிறைவேற்றி விட்ட நிலையிலே நான் இதனை செய்வேன் என்று நியத்து வைத்திரு ஒரு நேர்ச்சி வைத்திருக்கிறான். அந்த நேர்ச்சை அவன் உரிய காலத்திலே, ஜீவிய காலத்திலே நிறைவேற்றி முடிக்கவில்லை. இதுவும் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய ஒரு கடன் என்ற அடிப்படையிலே அவனுடைய சொத்துக்களில் மூன்றாவதாக பிரிக்கப்பட வேண்டியது அவன் கொடுக்க வேண்டிய நேர்ச்சைகளாகும். அவர்கள் செய்த நேர்ச்சைகளை நிறைவேற்றுபவர்களாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹுத்தாலா சொன்னான். ஒரு மனிதன் நேர்ச்சை வைப்பது என்பது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. எனது இன்ன காரியம் சாதித்துக் கொள்வதற்காக வேண்டி, அல்லாஹ் நிறைவேற்றி தர வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் ஒரு நேர்ச்சியை வைத்தேன் என்றால் அந்த காரியத்தை நான் செய்தியாக வேண்டும், அந்த நேர்ச்சியை நான் நிறைவேற்றியாக வேண்டும். அல்லாஹாலா தனது நல்லடியார்களை பற்றி சொல்லுகிற போது நேர்ச்சியை செய்துவிட்டு நிறைவேற்றாமல் இருக்கிற மனிதர்கள் அல்ல. ஏனென்றால் நேர்ச்சியை வைத்துவிட்டு நிறைவேற்றாமல் இருப்பது இருக்கிறதே சகோதரர்களே, அது குற்றமாகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் வலியுறுத்தி பேசிய ஒன்று, நீங்கள் நேர்ச்சை செய்துவிட்டால் அதனை நிறைவேற்றி ஆக வேண்டும். நபி அவர்கள் ஒரு கட்டத்திலே சொன்னார்கள், ஒரு காலம் வரும், உங்களுக்கு பின் சஹாபிகளை பார்த்து பேசினார்கள், ஒரு காலம் வரும், ஒரு கூட்டம் வருவார்கள், அவர்கள் ஏமாற்றுவார்கள், அவர்கள் துரோகம் இழைப்பவர்களாக இருப்பார்கள், அவர்களை நம்ப முடியாது, எவரும் அவர்களை நம்ப மாட்டார்கள் என்று அவர்கள் தொடர்ந்து பேசிக் கொண்டு வந்து நேர்ச்சைகள் செய்வார்கள், நிறைவேற்ற மாட்டார்கள் என்றார்கள். நேர்ச்சைகள் செய்வார்கள், நிறைவேற்ற மாட்டார்கள் என்றார்கள். அந்த காலத்திலே அவர்களிடத்திலே பொதுவாக இருக்கிற ஒரு நிலையை பற்றி நபி அவர்கள் பேசினார்கள். வயோபுகர் உபீஹி முஸ்லிமன், கொழுப்பு அவர்கள் மத்தியிலே பகிரங்கமாக இருக்கும் என்று சொன்னார்கள். அதாவது மனிதர்கள் கொழுத்து காணப்படுவார்கள், உடம்பு பிடித்திருக்கும் அளவுக்கு அதிகமாக என்று சொல்லி வைத்தார்கள். சகோதரர்களை, விளையாட்டல்ல இதுவெல்லாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருபவை. இன்று பல பேர் அளவுக்கு அதிகமாக ஒரு நோயாக, பிரதானமான ஒரு நோயாகவும், நோய்கள் பலவற்றின் அறிகுறியாகவும் வைத்தியர்கள் இரண்டாக பிரித்து பேசுகிறார்கள். இந்த அளவுக்கு அதிகமான உடல் எடை கூடுவது, அளவுக்கு அதிகமாக உடல் பருமன் ஏற்படுவது இருக்கிறது. இந்த பருமன் ஒன்று நோய், அல்லது இன்னும் ஒரு சாராரின் கருத்துப்படி பல நோய்களின் வெளிப்பாடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது இந்து நேற்றல்ல, அன்றே நபி அவர்கள் சொல்லி தந்தார்கள். வயோபுகரு பீஹி முஸ்லிமன், மனிதர்கள் இப்படியான கூட்டம் இருக்கிற காலத்திலே எவரவரெல்லாம் நேர்ச்சி செய்துவிட்டு நேர்ச்சிகளை நிறைவேற்றாமல் இருக்கிறார்களோ அவர்களுடைய அவர்கள் வாழுகிற காலத்திலே மனிதர்கள் மத்தியிலே பகிரங்கமாக இந்த கொழுப்பு காணப்படும், உடல் பருமன் காணப்படும் என்று சொல்லி வைத்தார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மையத் தன்னுடைய பொறுப்பிலே இதனை நிறைவேற்றாமல் போயிருந்தால் அவருடைய செல்வத்தில் இருந்து அவருடைய வாரிசுக்காரர்கள் அதற்குரிய தொகையை ஒதுக்கியாக வேண்டும், அதனை நிறைவேற்றியாக வேண்டும். அதுபோல கடன் சகோதரர்களே, அடுத்தவரிடம் நெடுத்திருக்கிறார், கொடுத்து முடிக்கவில்லை, தவணை இருக்கலாம் அல்லது தவணை முடிந்திருக்கலாம். கொடுத்தாக வேண்டிய கடன் ஒன்றை ஞாபகத்திலே வையுங்கள் சகோதரர்களே. நாம் ஒருவர் இன்னும் ஒருவரிடம் கடன் எடுத்திருக்கிறார், தவணை இருக்கிறது, தவணை வருவதற்குள் ஒருவர் அந்த கடன் எடுத்தவர் மறித்து விட்டார் என்றால் அந்த தவணை உடனடியாக முடிவுக்கு வருகிறது. இந்த சட்டத்தை ஞாபகத்திலே வையுங்கள். ஒரு மனிதர் தவணை போட்டு கடன் எடுத்திருக்கிறார், 3 மாதங்கள், 1 மாதம் கழிந்த நிலையிலே மரணித்து போய்விட்டார், 2 மாதங்கள் எங்கிருக்கின்றன என்பதல்ல, உடனுக்குடன் அந்த கடன் நிறைவேற்றப்பட வேண்டிய ஒன்றாக மாறி போய்விடுகிறது. இது ஃபிக்ஹ் சட்டத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவர் காலமானதை தொடர்ந்து அவருடைய தவணையிடப்பட்ட கடன்களும் கூட உடனடியாக கொடுக்கப்பட வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறது. ஆகவே இவருடைய பொறுப்பில் உள்ளவர்கள், இவருடைய பொறுப்பில் உள்ள கடன்களை இவருக்கு பொறுப்புதாரியாக இருப்பவர்கள் உடனடியாக நிறைவேற்றுவதற்கு அவர்கள் அதற்குரிய கணக்குகளை பார்க்க வேண்டும், அவற்றை நிறைவேற்றியாக வேண்டும். நாம் மரணித்து போனவர்களை கொண்டு போய் அடக்க ஸ்தலத்திலே வைத்துக் கொண்டு அல்லது மஸ்ஜிதுக்குள்ளே சற்று தொழுகைக்கு முன்பாக நின்று கொண்டு இவருடைய கடன்கள் பற்றி பேசுவதல்ல சகோதரர்களே. அவர் மரணித்ததை தொடர்ந்து நாம் உடனடியாக செய்ய வேண்டியவற்றுள் எவருக்காவது இவர் கடன் கொடுக்க வேண்டியிருக்கிறதா, எவரிடமாவது இவருக்கு, எவரிடமிருந்தாவது இவருக்கு வர வேண்டியிருக்கிறதா, இரண்டையும் பார்க்க வேண்டும். வரவேண்டியதையும் பார்க்க வேண்டும், கொடுக்க வேண்டியதையும் பார்க்க வேண்டும். இரண்டையும் அவர்கள் சரிவர பார்த்து யார் யார் இதில் சம்பந்தப்படுகிறார்களோ, கடன் கொடுத்தவர், கடன் பெற்றவர், எல்லோரோடும் இவர்கள் தொடர்பு கொண்டு பேசியாகி எல்லாவற்றையும் முடித்துக் கொண்டுதான் ஜனாசாவை தொழுவிப்பதற்கு கொண்டு வர வேண்டும். அங்கே பொது அறிவித்தல் விடலாம், நாம் முயற்சி செய்தோம், சம்பந்தப்பட்டவர்கள் வேறு யாரும் இருந்தால் தொடர்பு கொள்ளுங்கள் என்று முயற்சி செய்யலாம். சம்பிரதாய பூர்வமான ஒரு அறிவிப்பாக என்று மாறி போயிருக்கிறது. ஒருவர் மற்றவரை கண்டால் சுகமாயிருக்கிறீங்களா என்று கேட்பது இதயத்திலிருந்து வராத, உதத்திலிருந்து வருகிற ஒரு கேள்வி இருக்கிறது அல்லவா? நமது இதயத்திலிருந்து வராத உதட்டில் மட்டுமே இருந்து வருகிற ஒரு கேள்வி இருக்கிறது என்றால், ஒருவர் மற்றவரை கண்டால் எப்படி நலமா இருக்கிறீங்களா, சுகமா இருக்கிறீங்களா, உமா அப்பாலாம் சுகமா இருக்கிறான்னு கேட்கிறவர்களில் 100 to 98 வீதமானவருடைய கேள்வி ஒரு சம்பிரதாயமான கேள்வி. அதுபோல மரணித்த ஒருவரை அடக்குவதற்கு முன் மத்தியிலே கொண்டு போய் வைத்து தொழுவிக்க முன் சொல்லுகிற அறிவித்தல் இருக்கிறது. இது ஒரு சம்பிரதாய பூர்வமான அறிவித்தலாக மாறி போயிருக்கிறது. இதயத்திலிருந்து நாம் அவருடைய கடன்கள் வர வேண்டியது கொடுக்க வேண்டியது அடங்கலாக பேசி முடித்து விட்டு கொண்டு வந்திருக்க வேண்டும் சகோதரர்களே. இந்த ஜனாசாவை தொழுவித்து அடக்குவதற்கு ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவதற்கு முன் இதெல்லாம் விசாரித்து கிளியர் பண்ணியதற்கு பிறகுதான் தொழுவிப்பவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஏனென்றால் ஒரு முஃமின் அவன் மரணித்து போய்விட்டான் என்றால் அவருடைய கடனோடு அவன் தொடர்பு பட்ட நிலையில் இருக்கிறான். அவன் சுவர்க்கத்துக்கு போக முடியாது. நஃப்ஸுல் முஃமினி முஅல்லகத்தும் பிதைனிஹி ஹத்தா யுக்பா அன்ஹு நவின்றார்கள் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? ஒரு முஃமின் அவருடைய கடன் அவன் சார்பாக நிறைவேற்றப்படும் வரை அவனுடைய ஆத்மா அவனுடைய கடனோடு கொழுகி வைக்கப்பட்டிருக்கும் என்று சொல்கிறார்கள். அதை இன்னும் ஒரு ஹதீஸிலே விளக்கமாக படிக்கக்கூடியதாக இருக்கிறது. யுக்ஃபருலி ஷஹீதி குல்லு தம்பின் இல்லத்தைன். ஒரு ஷஹீதுக்கு கடன் தவிர்ந்த சகல பாவங்களும் மன்னிக்கப்படும். ஒரு ஷஹீதுக்கு கடன் தவிர்ந்த சகல பாவங்களும் மன்னிக்கப்படும். ஒரு ஷஹீதின் அந்தஸ்து என்ன, அவரின் சுவனத்தின் உயர்நிலை என்ன, இதையெல்லாம் படித்திருக்கிற அதே போல ஹதீஸ்களில் விலாவாரியாக சொல்லப்பட்டிருக்கிற அதே நேரத்திலே அவருக்கு என்னவாக இருந்தாலும் அடுத்தவருக்கு கடன் வைத்த நிலையிலே அவர் மரணித்து போயிருந்தார் என்றால் அவருக்கு எதுவும் செய்ய முடியாது, அந்த பாவம் மன்னிக்கப்பட மாட்டாது. இன்னும் ஒரு ரிவாயத்திலே மிகவும் தெளிவாக வந்திருக்கிறது. ஷஹீத் ஒருவர் அவர் ஷஹீதாகி போய்விட்டார். ஒரு மனிதர் யுத்தத்திலே கலந்து கொள்கிறார், கொலை செய்யப்படுகிறார், மீண்டும் உயிர்ப்பிக்கப்படுகிறார், மீண்டும் யுத்தத்திலே கலந்து கொள்கிறார், வஃபாத்தாக கொலை செய்யப்படுகிறார், மீண்டும் உயிர்ப்பிக்கப்படுகிறார், மூன்றாவது தடவையும் யுத்தத்தில் கலந்து கொண்டு இஸ்திஷா ஷஹீதாக்கப்படுகிறார். 3 தடவைகள் ஷஹாதத் பாக்கியம் பெற்ற இந்த மனிதன் பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னர் பேசுகிறார்கள், சொல்லுகிறார்கள் தெரியுமா, அவரும் கூட சுவனத்தில் நுழைய முடியாமல் இருப்பார் எதுவரை அவருடைய கடன் அடைக்கப்படும் வரை என்றார்கள். இதுதான் அவருடைய ஆத்மா அவருடைய கடனோடு கொழுகி வைக்கப்பட்டிருக்கிறது என்பதன் அர்த்தமாகும். அவருடைய ஆத்மா அவரோடு கொழுகி வைக்கப்பட்டு இருக்கின்றது என்றால் அவரால் சுவனத்துக்கு போக முடியாது. எல்லாமே கிளியர் பண்ணப்பட்டு விட்டது, எல்லாமே ஒழுங்கு முறையிலே அவர் வந்து விட்டார். ஒரே ஒரு தடையில் இப்பொழுது நிற்கிறார். சுவனமும் இல்லை, நரகமும் இல்லை, இடையில் நிற்கிறார். என்ன தடை தெரியுமா? அவர் கொடுத்து விட்டு வந்திருக்க வேண்டிய கடனை சுமந்த நிலையிலே வந்திருக்கிறார். அவர் ஷஹீதாக இருந்தாலும் சரிதான், அவருக்கு அதோ தெரிதான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையிலே ஒரு ஜனாசா கொண்டு வரப்பட்டது. கொண்டு வரப்பட்ட ஜனாசாவுக்கு தொழுவிக்கும்படி சஹாபிகள் வேண்டிக் கொண்ட போது அந்த சஹாபியின் ஜனாசாவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு எதுவும் கடன் இருக்கிறதா என்று விசாரித்தார்கள். இல்லை என்று சொல்லப்பட்டது. எதுவும் சொத்துக்கள் விட்டு சென்றிருக்கிறாரா? இல்லை என்று சொல்லப்பட்டது. தொழுவித்தார்கள். ஏனென்றால் அவர் கடன் இல்லாத நிலையிலே வஃபாத்தாக இருக்கிறார். பிறகு சமயம் ஒரு ஜனாசா கொண்டு வரப்பட்டது, தொழுவிக்குமாறு வேண்டிக் கொள்ளப்பட்டது. அவர் எதுவும் கடன் உள்ளவரா? ஆமாம். அதனை நிறைவேற்றிக் கொள்ளும் அளவுக்கு ஏதும் விட்டு சென்றிருக்கிறாரா? ஆமா, 3 தீனார்கள் விட்டு சென்றிருக்கிறார். நபி அவர்கள் தொழுவித்தார்கள். ஏனென்றால் கடன் இருந்தாலும் அதனை அடைப்பதற்கு அவருடைய சொத்துக்கள் இருக்கின்றன, செல்வங்கள் இருக்கின்றன, பணம் இருக்கிறது. மூன்றாவது ஒருவர் கொண்டு வரப்படுகிறார், ஒரு சஹாபி. அவரை பற்றி விசாரிக்கப்படுகிறது. நபி அவர்களிடம் தொழுவியுங்கள் என்று சொன்ன போது நபி அவர்கள் விசாரிக்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவர் மீது இவர் எதுவும் விட்டு சென்றிருக்கிறாரா? இல்லை. இவருக்கு எதுவும் கடன்கள் உண்டா? ஆமாம், 3 தீனார்கள். வீரர் அறிவிப்பில் 2 தீனார்கள் என்று சொல்லப்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதெல்லாம் சல்லு அலா சாஹிபிக்கும், உங்கள் தோழருக்கு நீங்களே தொழுவித்துக் கொள்ளுங்கள், உங்கள் தோழருக்கு நீங்களே தொழுகை நடத்திக் கொள்ளுங்கள் என்றார்கள். இந்த நேரத்தில் இரக்கமுள்ள அபு கசாதா ரலியல்லாஹு அன்ஹு முன் வந்து சொன்னார்கள், அல்லாஹுவின் தூதரே, அவருக்கு நீங்கள் தொழுவியுங்கள், அவரின் கடன் என் பொறுப்பில் இருக்கிறது, நான் நிறைவேற்றிக் கொள்கிறேன் என்று சொன்னார்கள். இதன் பின்னர் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிவித்தார்கள், முடிந்ததா அடுத்த நாள் காண்கிறார்கள் அபு கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள் மாஃபஅலத் தீனாரான், அந்த ரெண்டு தீனாரின் கதை என்ன என்று கேட்டார்கள். ஒரு நாள் தான் நீங்கள் நேற்று பொறுப்பெடுத்தீர்களே அந்த மையத்தின் சார்பாக அவரது கடன் ரெண்டு தீனார்கள், அந்த ரெண்டு தங்க நாணயங்களின் கதை என்ன, நிறைவேற்றப்பட்டாயிற்றா? சொன்னார்கள், இந்த மாமாத்தபின் நேற்று தானே மூத்தா போனார் அல்லாஹ்வின் தூதரே, விட்டு விட்டு அடுத்த நாள் கண்டபோது அபு கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அதே கேள்வி, அந்த ரெண்டு தீனார்களின் கதை என்ன, கொடுத்து விட்டேன் அல்லாஹ்வின் தூதரே என்று சொன்ன போது முழு உலகமும் கேட்டுக்கொள்ள வேண்டும் சகோதரர்களே, நபி அவர்கள் சொன்ன அருமையான பதில், அல் ஆன பர்ரத்தாலை ஜில்தா, இப்பொழுதுதான் அவரின் தோலை நீர் குளிர்ச்சி அடைய செய்திருக்கிறீர்கள், இப்பொழுதுதான் அந்த மையத்தின் தோலை நீ குளிர்ச்சி அடைய செய்திருக்கிறீர், இதுவரைக்கும் சூடாக இருந்தது, அவரின் பொறுப்பு இப்பொழுதுதான் நீங்க இருக்கிறது, நீ பொறுப்பேற்றோடு அவரின் பொறுப்பு நீங்கவில்லை. சகோதரர்களே, ஒருவர் ஒருவருக்கு கடன் கொடுக்க வேண்டும், அந்த கடனை இன்னும் ஒருவர் பொறுப்பேற்றுவிட்டால் எவருடைய கடன் பொறுப்பேற்கப்பட்டதோ அவர் அவரின் கொடுக்கும் பொறுப்பிலிருந்து நீங்கிக் கொள்ள மாட்டார். எவர் கடன் கொடுத்தாரோ அவர் இருவரிடமும் கேட்கலாம். சகோதரர்களே, மரணித்த பிறகும் அதுதான், நாம் எவரும் முன் வந்து கேட்க சொல்கிறோமே, என்னுடைய தந்தையின் கடன் என்னிடம் கேளுங்கள், என்னுடைய தாயின் கடன் என்னிடம் கேளுங்கள், என்னுடைய மகனின் கடன் என்னிடம் கேளுங்கள் என்று நாம் அறிவித்தல் கொடுக்கிறோமே, அந்த பொறுப்போடு அவரின் பொறுப்பு நீங்கி விட்டது என்பதல்ல, எப்பொழுது நீங்கள் கொடுத்து முடிக்கிறீர்களோ அதன் பிறகுதான் அவரின் பொறுப்பு நீங்குகிறது, அது வரைக்கும் மையத் கபரிலே அந்த பொறுப்போடு தான் இருந்து கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, அதுதான் நபி அவர்கள் சொன்னார்கள், அல் ஆன பர்ரத்தா அலைஹி ஜில்தா, இப்பொழுதுதான் அந்த மையத்தின் தோலை குளிர்ச்சி அடைய செய்திருக்கிறீர். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடன் பலுவானது, கடன் வலுவானது, கடன் பொறுப்பானது, கடன் பொறுப்பு மிக்கது, கடன் இறுதி வரைக்கும் பதில் சொல்ல வேண்டியது. அது எந்த உத்தமனாக இருந்தாலும் சரிதான், சுவனம் போக முடியாது இறுதி வரைக்கும், அவனுடைய கடன் ஒன்று அவன் அடைக்க வேண்டும் அல்லது அடுத்தவர் அவன் சார்பாக அடைத்தாகும் வரைக்கும். அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஆகவே மூன்றாவது செய்ய வேண்டியது அவருடைய கடன்களை நிறைவேற்ற வேண்டும். சகோதரர்களே, பிரியமானவர்களே, அடுத்தது நான்காவது, இந்த மூன்று வேலைகளும் செய்து முடிந்ததற்கு பிறகு எஞ்சி இருப்பதில் அவர் எவருக்காவது எதற்காவது வசியத்துகள் செய்திருந்தால், இந்த ஆளுக்கு என்னுடைய சொத்தில் இதனை கொடுத்து விடுங்கள், இந்த நிறுவனத்துக்கு, இந்த பாடசாலைக்கு, இந்த மதரசாவுக்கு, இந்த மஸ்ஜிதுக்கு இந்த பகுதியை கொடுத்து விடுங்கள் என்று உயில் சொல்லி வைத்திருந்தால் அதனை நிறைவேற்ற வேண்டும். ஆனால் எஞ்சி இருக்கக்கூடிய சொத்துக்களில் மூன்றில் ஒன்றுக்குள் தான் அவரது உயிர் செல்லுபடியாகும். அதனை விட அதிகமாக அவருடைய சொல்லில் பேச்சில் எழுத்தில் இருந்தால் அதை செல்லுபடியாக்க முடியாது. அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு சொத்துக்கள் இருக்கின்றன, நான் மரணித்தால் எனக்கு ஒரே ஒரு வாரிசு தான், அது யார், என்னுடைய ஒரே ஒரு மகள், வேறு யாரும் எனக்கு வாரிசுக்காரர்கள் இப்போதைக்கு இல்லை, ஆகவே எனது சொத்துக்களில் மூன்றில் இரண்டை தர்மமாக கொடுத்து விடவா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேண்டாம் என்றார்கள். ஏனென்றால் அப்படி ஒரு தர்மம் செய்ய முடியாது, உன்னுடைய வாரிசுக்காரர்களுக்கு போய் சேர வேண்டியதை எல்லாம் அடுத்தவர்களுக்கு நீ எழுதிவிட்டு கொடுத்து விட்டு வாக்கு கொடுத்து விட்டு போக முடியாது, தர்ம காரியங்களுக்கு அப்படி கொடுத்து விட முடியாது. அப்படியா, அரைவாசியை சொதக்காவாக ஆக்கவா? வேண்டாம் என்றார்கள். மூன்றாவதாக கேட்டார்கள், மூன்றில் ஒன்று, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சரி, ஆனால் வஸ்துலுஸு கசீர், மூன்றில் ஒன்றும் கூட அதிகம் என்று சொல்லி வைத்தார்கள். அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, சொல்லிவிட்டு சொன்னார்கள், உன்னுடைய வாரிசுக்காரர்கள், அவர்கள் சகோதரர்களாக இருப்பார்கள், பிள்ளைகளாக இருப்பார்கள், பெற்றோர்களாக இருப்பார்கள், கணவனாக இருப்பான், மனைவியாக இருப்பாள், அவர்கள் மனிதர்களிடம் கேட்டு வாங்குகிற, இறங்கி வாழுகிற பழக்கமுள்ள ஏழைகளாக அவர்களை விட்டுவிட்டு செல்வதை விட பணக்காரர்களாக, வசதி உள்ளவர்களாக அவர்களை விட்டுவிட்டு செல்வது சிறந்தது என்று சொல்லிக் கொடுத்தார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த வகையில் வசியத்தை பார்க்க வேண்டியிருக்கிறது. இன்று நமக்கு மத்தியிலே கவனம் செலுத்த வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. நாம் ஜீவிய காலத்திலே நம்முடைய சொத்துக்களை ஒன்று என்ன செய்கிறோம் தெரியுமா, வசியத் என்று எழுதி வைத்து விடுகிறோம். வசியத் என்பது வாரிசுக்காரர்களுக்கு செய்வது முறையல்ல. வாரிசுக்காரர்களுக்கு வசியத் என்று ஒன்று இல்லை. சலா வசியத் அலி வாரிசின், நம்முடைய பிள்ளைகளுக்கு என்று எழுதி வைத்து விட்டு போக முடியாது. இதனை நிறைய பேர் வசியத் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம், படித்துக் கொண்டிருக்கிறோம், அடுத்தவர்களுக்கு போவித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி ஒரு வசியத் இல்லை சகோதரர்களே. என்னுடைய மூத்த மகனுக்கு, என்னுடைய இரண்டாம் மகனுக்கு, என்னுடைய மூன்றாவது மகளுக்கு என்றெல்லாம் உயிர் வாழும் காலத்திலே வாரிசுக்காரர்களுக்கு வசியத் என்று ஒன்று கிடையாது. அப்படி செய்யவும் முடியாது. ஹதீஸிலே இல்லை என்று வந்த ஒன்று. யாருக்கு வசியத்? வாரிசு அல்லாதவர்களுக்கு வசியத் செய்ய வேண்டும். வாரிசுக்காரர்கள் நீங்கள் மூத்தானதை தொடர்ந்து வாரிசுரிமை பிரிக்கக்கூடிய முறைப்படி அவர்கள் பிரித்தெடுத்துக் கொள்வதுதான் அங்கு ஏற்படக்கூடிய ஏற்புடைத்தான சட்டமாக இருக்கிறது. எனவே சகோதரர்களே, இந்த விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள். நீங்கள் கொடுப்பது என்று எதுவும் இருந்தால், வாழுகிற காலத்திலே கொடுக்க வேண்டும் என்றிருந்தால், உங்களது ஜீவிய காலத்திலே எழுதி அவர்களுக்கு உரித்தாக அன்பளிப்பாக கொடுத்து விடுங்கள். இதற்கு ஹிபா என்போம், அசுயா என்போம். உங்களுடைய வாரிசுக்காரர்களாக அவர்கள் இருக்கலாம். உங்களுடைய பிள்ளைகளுக்கு, உங்களுடைய உறவுகளிலே வாரிசுகளிலே உள்ள இனியவருக்கு நீங்கள் அன்பளிப்பாக எழுதி கொடுத்து விடுங்கள். அவற்றிலே பிறகு நீங்கள் தலையிடக்கூடாது. கண்ணுக்கு பிறகு என்று எழுதுவது ஒன்று இல்லை. இதை ஞாபகத்திலே வையுங்கள். கண்ணுக்கு பிறகு என்று எழுவது ஒன்று இல்லை. அப்படி ஒரு கொடை இல்லை. இஸ்லாத்தில் உள்ள கொடையெல்லாம் உயிர் வாழும் ஒருவர் உயிர் வாழுகிற ஒருவருக்கு கொடுக்க வேண்டும். இரண்டாவது, வாரிஸ் அல்லாத ஒருவருக்கு தனது மரணத்துக்கு பிறகு என்று ஒன்று கொடுக்கலாம். வாரிசான ஒருவருக்கு தன்னை வாரிசு அனந்தர சொத்துக்கு, தனது சொத்துக்களுக்கு அனந்தர உரிமை கொண்டாடக்கூடிய ஒருவருக்கு இவர் உயிர் வாழும் காலத்திலே கண்ணுக்கு பிறகு என்று ஒன்று இல்லை. கண்ணுக்கு பிறகு என்று எழுதுவது வாரிசு அல்லாதவர்களுக்கு மட்டுமே எழுதலாம். எனவே அன்பு சகோதரர்களே, பிரியமானவர்களே, இந்த முறையை பேணுங்கள். அதுவும் நீங்கள் உயிருள்ள போது உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கிற அன்பளிப்புகள் யாவும் வீடாக இருக்கலாம், காணியாக இருக்கலாம், அசையும் சொத்தாக இருக்கலாம், அசையாத சொத்தாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், வேறு பொருளாக இருக்கலாம். அவை எல்லாவற்றிலும் ஆண் பெண் வித்தியாசம் காண முடியாது. வாரிசுரிமை வரும்போதுதான் ஒரு இரண்டு பெண்களுக்கு கிடைக்கின்ற அளவு ஒரு ஆணுக்கு என்பதெல்லாம், ஒரு பெண்ணுக்கு கிடைப்பதில் இரண்டு மடங்கு என்ற அந்த கோமியுலா எல்லாம் ஒரு மரணத்தை, ஒருவரின் மரணத்தை தொடர்ந்து வாரிசுரிமையின் கீழ் வரக்கூடியது. உயிருள்ள நேரத்திலே நீங்கள் கொடுக்கிற போது ஒரு பெண் பிள்ளைக்கு ஒரு வீடு கொடுத்தால் ஒரு ஆண் பிள்ளைக்கு ஒரு வீடு கொடுத்துத்தான் ஆக வேண்டும். சகோதரர்களை, 3 ஏக்கர் காணி ஒரு ஆணுக்கு கொடுத்தால் அது போல 3 ஏக்கர் காணி அளவுக்கு பெருமதியான ஒன்று அல்லது பணமோ அந்த பிள்ளைக்கு, பெண் பிள்ளைக்கு கொடுத்துத்தான் ஆக வேண்டும். ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு பஷீர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபியவர்களிடத்திலே நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறார்களே. அவர்களின் தந்தை பஷீர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகனாகிய எனக்கு மட்டும் தந்த போது நபியவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருத்தினார்கள். பஷீரே, தோழரே, உங்களுடைய எல்லா பிள்ளைகளுக்கும் இப்படி கொடுத்தீர்களா? இல்லை என்று சொன்னபோது சொன்னார்கள், ஃபத்தகுல்லா வஅதினு பைன அவுலாதிக்கும், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், உங்கள் பிள்ளைகளுக்கிடையிலே நீதியை கடைபிடியுங்கள் என்று சொல்லி வைத்தார்கள். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதில் கவனம் செலுத்துங்கள். நிறைய பெற்றோர் எப்படி தெரியுமா என்று தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் பிள்ளைகளுக்கு பகிர்ந்து கொடுப்பதற்கு தயாரில்லை. எல்லாவற்றையும் கொடுப்பதும் கூடாது, எல்லாவற்றையும் அமுக்கி வைத்துக் கொண்டிருப்பதும் கூடாது. சகோதரர்களே, பிரியமானவர்களே, இந்த விஷயத்தை படியுங்கள். நிறைய பேர் நம்மிடத்திலே வருகிறார்கள். நம்முடைய தந்தை நிறைய சொத்துக்களோடு இருக்கிறார், எதிலும் அவர் எங்களோடு ஈடுபாடு காட்டும் வகையிலே நடந்து கொள்வதில்லை. எங்களையும் வேலை செய்கிற ஒரு அந்நியவனையும் ஒன்று போலவே நடத்துகிறார். அவருடைய வயது இன்று 70, அவர் நாளை மரணித்து போய்விட்டால் இந்த சொத்துக்களை எப்படி கையாள்வது என்பது கூட பிரச்சனையாக போய்விடும் என்று வந்து முறையிடுகிறார்கள். சகோதரர்களே, இப்படியானவர்கள் 60-70 வயதுக்கு வந்து விட்டால் உங்களுடைய தோட்டம் துறவுகள், உங்களுடைய பண்ணைகள், உங்களுடைய வாய்க்கால்கள், உங்களுடைய கடைகள், உங்களுடைய ஃபேக்டரிகள், உங்களுடைய சொத்துக்களில் நியாயமான பகுதியில் உங்களுடைய பிள்ளைகளை அவர்கள் ஈடுபட செய்யுங்கள். நீங்கள் திடீரென மரணித்து போய்விட்டால் உங்கள் வியாபாரத்தின் சூட்சுமம், உங்கள் வியாபாரத்தின் சூத்திரம், உங்கள் வியாபாரத்தின் முறையெல்லாம் அவர்களுக்கு தெரிய மாட்டாது. வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் சகோதரர்களே, குறைந்தது 30 வயதுக்குள் அவன் பஜாருக்கு வர வேண்டும். குறைந்தது 30 வயதுக்குள் வாங்குகிற விற்கிற முறையை, நடைமுறையை படிக்க வேண்டும். பிராக்டிக்கலாக படித்தால்தான் அவனுக்கு அதனை தொடர்ந்து கொண்டு போய் நடத்தலாம். ஒரு வேளாண்மையில் அல்லது ஒரு கைத்தொழில் ஈடுபடுகிறவன் 40 வயதுக்கு பிறகும் பிடித்துக் கொள்வான். ஆனால் வியாபாரத்தின் தன்மையை அல்லாஹ் எப்படி தெரியுமா வைத்திருக்கிறான், 20 வயதுக்கும் 30 வயதுக்கும் இடைப்பட்ட காலத்திலே அவன் பஜாரிலே பிளே பண்ணினால்தான் வியாபாரத்தின் முழு சூட்சுமங்களையும் அவனால் அறிந்து கொள்ள முடியும். உங்கள் பிள்ளைகளை எதற்கும் நீங்கள் நெருக்குவது இல்லை, உங்கள் சொத்துக்களை எல்லாவற்றையும் நீங்களே கட்டி ஆண்டு கொண்டிருக்கிறீர்கள். திடீரென நீங்கள் மண்டை போட்ட பிறகு அவர்களுக்கு உங்களுடைய வியாபாரத்தின் தன்மை புரியாது, எப்படி என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாது, கொஞ்ச காலத்தில் உங்கள் சொத்துக்களுக்கு என்ன நடக்கும் என்பது தெரியாது. அன்பு சகோதரர்களே, பிரியமானவர்களே, இதை விடவும் கேவலம் என்ன தெரியுமா, சில பிள்ளைகள் சொல்லாமல் சொல்கிறார்கள் எங்கட வாப்பா எப்போ மூத்தா போவாரோ தெரியவில்லை. சில பிள்ளைகள் தன்னுடைய தந்தையின் மரணத்தை எதிர்பார்த்திருக்கிறார்கள், பாப்பாவுக்கு 70 வயது, எங்களுக்கு 40-45 வயது, எப்போ இதெல்லாம் எங்களுக்கு அனுபவிக்க கிடைக்கும். சில பிள்ளைகள் சொல்லாமல் சொல்கிறார்கள் எப்போ வாப்பா மண்டையை போடுவாரு, எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சகோதரர்களே, இது ஒரு பிழை. அதே சமயத்தில் எல்லா சொத்துக்களையும் பிள்ளைகளுக்கு எழுதி கொடுத்து விட்டு பிள்ளைகள் என்னை பாதுகாப்பார்கள், என்னையும் என் மனைவியையும் காப்பாற்றுவார்கள் என்று அவர்களிடம் பிச்சை எடுக்கிற நிலையில் இருப்பதும் தவறு. உங்களுக்கு வருமானத்துக்கு ஒரு பகுதியை வைத்துக் கொள்ளுங்கள், அதனை உங்களுடைய இறுதி வரைக்குமான வருமானமாக வைத்துக் கொள்ளுங்கள், வருமான வழியாக வைத்துக் கொள்ளுங்கள். அதுக்கு பிறகு உங்கள் மரணத்தை தொடர்ந்து அது வாரிசுரிமையாக போய்விடும், உங்களுடைய பிள்ளைகள் மற்றவர்கள் எடுத்துக் கொள்வார்கள். ஆகவே இந்த விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள். இறுதியாக இது எல்லாம் போக எஞ்சியிருப்பதில் தான் வாரிசுரிமை வருகிறது. வாரிசுரிமை ஒரு பெரிய பாடம். எஞ்சி இருப்பதைத்தான், இது எல்லாம் இந்த 4 போக எஞ்சியிருப்பதைத்தான் வாரிசு சாரர்கள் அனந்தரம் கொள்ள முடியும். அன்புக்கினிய சகோதரர்களே, பிரியமானவர்களே, இப்பொழுது சொல்லப்பட்ட பாடம் என்ன தெரியுமா, ஒருவர் அவர் ஒஃபாத்தாகிவிட்டால், காலம் சென்று விட்டால், காலமானதை தொடர்ந்து அவருடைய சொத்துக்கள் செல்வங்கள் பொருட்கள் பணங்கள் இருந்தால் அவற்றை எப்படி கையாள வேண்டும் என்பதாகும். இந்த விஷயத்தில் கவனம் செலுத்துவோம். கையாளுவதில் படித்தரங்கள் இருக்கின்றன, படிநிலைகள் இருக்கின்றன, ஒன்றன் பின் ஒன்றாக வரும் என்பதை சொல்லி முடித்தோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் இந்த பாடத்தை பற்றிய மேலதிக விளக்கத்தை தருவானாக. இந்த பாடங்களின் உள்ளடக்கங்களை புரிந்து கொள்ளுகிற வாய்ப்பையும் அதே சந்தர்ப்பத்திலே அவற்றின் பிரகாரம் நடந்து கொள்ளுகிற வாய்ப்பையும் அல்லாஹ் தஆலா நம் ஒவ்வொருவருக்கும் தந்தருள்வானாக, இஸ்லாத்தின் தெளிவையும் தந்தருள்வானாக. ஆமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.